புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கனங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன். இந்த ஒரு ஏறத்தாழ ஒரு 6-7 வரிகளில் பார்த்தீங்கன்னா, நாம முன்ன சொன்னது போல 84 லட்ச யோனி பேதமாகிய உயிர்கள் பிறந்து இறக்கக்கூடிய வேறுபாட்டை அந்த 84 லட்சத்தை கொஞ்சம் ஒரு சின்ன பட்டியலா போட்டார். ஒரு உயிர் என்னென்ன வகையாக பிறக்கும் என்று சொன்னா, புல்லில் தொடங்கி தேவர் வரைக்கும் ஒரு பட்டியல் போட்டிருக்கிறார். இந்த பட்டியல் முறையாக இருக்கக்கூடிய பட்டியல் அல்ல. என்ன முறையான பட்டியல் அல்ல அப்படின்னு கேட்டா, நம்ம உயிர்களை ஓருயிர் ஈருயிர் அப்படிங்கிற, அதாவது ஒரு அறிவு உடையது இரு அறிவு உடையது அப்படின்னு பிரிச்சு, விலங்கு வரைக்கும் 5 அறிவு, மனிதன் 6வது அறிவு, அதாவது பார்த்து அறிவது 1 அறிவு, தொட்டு அறிவது 1 அறிவு, மூக்கினால் நுகர்ந்து அறிவது 1 அறிவு, நாக்கினால் சுவைத்து அறிவது 1 அறிவு. எனவே இந்த 5 அறிவில் சொல்வது இதுதாங்க, தொடுதல் மெய், கண் பார்த்து அறியும், காது கேட்டு அறியும், மூக்கு நுகர்ந்து அறியும், வாய் சுவைத்து அறியும். இதுதான் 5 அறிவு. இந்த 5 அறிவுக்கு மேல 6வதா ஒரு அறிவு இருக்கிறது, அது மனம் என்று சொல்லப்பெறுகிற கருவியின் தொழிற்பாடாகிய சிந்தித்து அறிகின்ற அறிவு. மனத்தோடு வாழ்வதால் தான் நமக்கு மனிதன் என்று பேர். ஏன் நமக்கு மனுஷன் பேரு தெரியுங்களா? மனத்தோடு இருக்கணும். ஏண்டா உனக்கு மனசாட்சி இருக்குதான்னு கேட்கறோம் இல்ல, ஏண்டா இப்படி செய்யறீங்க, கொஞ்சமாவது நினைச்சு பார்க்க மாட்டீங்களா அப்படிங்கிறோம். மனத்தினுடைய சிந்தனை ஓட்டத்தோடு பொருந்தி வாழ்பவன் மனிதன். அதனால ஏனைய 5 அறிவு என்பது விலங்குகள் வரைக்கும் இருக்கிறது. அப்ப இத மணிவாசகர் பாடும்போது எப்படி பாடியிருக்கலாம்? தொட்டு அறிகின்ற உயிர், தொடுதலோடு கண்டு அறிகின்ற உயிர், தொடுதலும் கண்டும் அறிகின்றதோடு நாற்றத்தை அறிகின்ற உயிர், அப்படி வரிசைப்படுத்தி பாடாம இந்த பாட்டு அந்த வரிசையிலே இல்லை. ஓருயிர் ஈருயிர் மூ உயிர் அப்படிங்கிற பட்டியல் அமையாமல் மாறி மாறி இருக்கு. பாருங்க, முதல் இடத்துலயும் புல்லத்தான் கொடுத்திருக்கிறார், அப்புறம் பூடுனர், அப்புறம் புழுனர், அப்புறம் மரம் வந்துருச்சு. இப்ப புழு என்பது வேறு, மரம் என்பது தொட்டா உணரும், புல்லும் தொட்டா உணரும், பூடும் தொட்டாத்தான் உணரும். அதனால தொட்டாச்சிரிங்கின்னு ஒரு செடி இருக்கு பாருங்க, போய் தொட்டைங்கன்னா சுருங்கிரும். அப்ப தொட்டால் தாவரங்கள் அறிகின்றன. சில பூ தொட்டைங்கன்னா வாடி போயிடுங்க, அணிச்சை என்கிற மலர் நுகர்ந்தா வாடி போயிடும். அப்ப தொட்ட மாத்திரத்தில் வாடுகின்ற மலர்கள் இருக்கின்றன. அப்ப அதுக்கு தெரியுது மனுஷன் தொட்டுட்டான் நம்மளன் இல்லைங்களா, தொட்டா வாடுகின்ற உயிர்கள் இருக்கிறது. அப்ப முதல் வரியிலேயே புல்லு பூடு மரம் என்று சொல்லியிருந்தா பரவாயில்ல, இடையில ஒண்ணு என்ன வந்துருச்சு, புழு வந்துருச்சு. புழுவுக்கு 4 அறிவு, அப்பர் தேவாரம் படிச்சும் தெரியும், புழுவுக்கும் 4 குணம், எனக்கும் 4 குணம். புழுவுக்கு இருக்கிற பொல்லாங்கு அப்படி ஒரு பாட்டு உண்டு, தேவாரத்தில் போய் பார்த்துக்கொள்ளுங்க சரிங்களா. புழுவுக்கு 4 அறிவு, அதை எடுத்துட்டீங்கன்னா இப்ப 1 அறிவு சொல்லப்பட்ட மணிவாசக பெருமான், 4 அறிவுடைய புழு எப்படி உள்ளுக்குள்ள வந்துச்சு? சரி, அடுத்த வரி என்ன பண்றாங்க, பல்விருகமாகி. பல்விருகம் என்பது விலங்குகள், 5 அறிவு. பறவை 5 அறிவு அல்ல. அதுக்கப்புறம் பாம்பாகி, பாம்புக்கு 5 அறிவு கிடையாது. கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராய் முனிவராய் தேவராய், அதாவது புல்லு பூடு புழு மரம் இதெல்லாம் சொல்லியிருக்கிறார். பல்விருகம்னா வெவ்வேறு வகையான விலங்குகள், அப்புறம் பறவை, அப்புறம் பாம்பு, கல்லாய். இப்ப நமக்கு அந்த இடம் தான் வேணும். கல் என்பது ஒரு பிறப்பா அப்படின்னு கேட்டா நம்முடைய அறிஞர் பெருமக்கள் இடத்துல ரெண்டு கருத்து இருக்கிறது. ஒரு சாரார், கல் என்பதும் வளர்கிறது, கல்லுக்கும் வளர்ச்சி இருக்கிறது, எனவே கல் என்பது ஒரு பிறப்பு தான் அப்படின்னு சொல்லுகிறாங்க. ஏன்னா நீங்க இந்த சிற்ப வேலை செய்யறவங்களை பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கல் ஆண் கல், இந்த கல் பெண் கல் அப்படிம்பாங்க. இந்த கல்லுல வேறுபாடு உண்டு. சில மலை வளர்கிறதுன்னு பார்க்கிறோம், மேரு மலை வளர்கிறதுங்கிறார். ஊடிதோர் ஊடி முற்றும் உயர் பொன்னொடித்தான் மலை என்பது தேவாரம். கல்லுக்கு வளர்ச்சி இருக்கிறது என்பதனால உயிர் இருந்தா தானே வளரும். எனவே அது ஒரு பிறப்பு என்று கருதுவது ஒரு கூட்டம், ஒரு சாரார். இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு ராமாயணத்துல அகலிகை என்கிற பெண் கல்லானாள், ராமனுடைய திருவடி தீண்டப்பட்ட காரணத்தினால் கல் என்பவள் பெண்ணானாள் அப்படின்னு பார்க்கிறோம். பெண் என்று நின்றவள் படிநிலையில கீழே போய் கல்லாகல, உடனே கல்லாகிவிட்டார். கல்லா இருந்தவள் உடனே என்ன ஆயிட்டா, பெண்ணாயிட்டா. இது நீங்க சிந்தனையில் வச்சுக்கணும். அடுத்து அப்ப இப்படி ஒரு சாரார் கல் என்பதும் ஒரு பிறப்பு அப்படின்னு சொன்னாங்க. அதுலேயே இன்னொருத்தவங்க என்ன சொன்னாங்க, கல்லுக்குள் தான் தேரை வாழுகிறது, எனவே இங்க கல்லா என்பதற்கு ஆகு பெயர் என்ற முறையில கல்லுக்குள் இருக்கிற தேரையை உணர்த்திட்டு அப்படின்னு வச்சுக்கிட்டாங்க. இது ஒரு வகை, ஒரே கருத்துல ரெண்டு வகையாக எடுத்துக்கொண்டாங்க. இன்னொரு சாரார் சொன்னாங்க, ஆன்மா பிறவிக்கு வாராத பொழுது அது கேவல நிலையில கடந்து பார்த்தீங்களா அசைவற்று கிடக்கும், அதுக்கு பேர் கல் என்று பெயர். ஏன்னா அகச்சமயத்துக்குள்ள ஒரு சைவம் இருக்கிறது, பாடானவாத சைவம் என்று பெயர். பாடானவாத சைவம் என்கிற சமயத்தை சார்ந்தவருடைய கொள்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, முத்தி காலத்தில் ஆன்மா கல்லு போல கிடக்கும். முத்தி காலத்தில் ஆன்மா கல் போல் கிடக்கும் என்பார்கள். அந்த சமயத்துக்கு பாடானவாத சமயம் என்று பெயர். பாடானம்னா கல். எனவே அங்க சொல்லும் பொழுது அந்த வகையில பார்த்தீங்கன்னா, பிறவியில உடம்பு என்கின்ற கருவிகள் இல்லாத காலத்து உயிர் கிடக்கின்ற நிலை கல்லாய். அப்ப கல்லாய் என்பதை பிறவிக்கு வாராத நிலையை கல் என்று சொல்லுகின்றவர்களும் உண்டு. கல் என்கிற மலைக்கு வளர்ச்சி உண்டு என்பதனால் அதுவும் பிறப்புத்தான் என்று கருதுகின்றவர்களும் உண்டு. கல்லுக்குள் தேரை வாழ்கிற காரணத்தினால் கல்லா என்பது தேரையை குறித்தது என்று கருதுகின்றவர்களும் உண்டு. இதுல அவங்க அவங்க பக்குவத்து தக்கவாறு எடுத்துக்கொள்ளலாம். முதல்ல கல்லாய், மனிதராய், கல்லுக்கு அடுத்தது மனிதராய்ட்டார். அப்புறம் தேவராய், கல்லுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பேய் சொன்னாரு. மனிதராய், பேயாய், கணங்களாய், வல் அசுரராகி, முனிவராய், தேவராய், இவை எல்லாமே வரிசை கிரமத்தில் அமையப்பெறவில்லை, மாறி மாறி இருக்குது. ஒருத்தர் மனிதனா இருக்கிறவங்க இறந்து விட்டால் பேயாகலாம், பேயா இருக்கிறவங்க மறுபடியும் மண்ணில் வந்து பிறப்பாங்க, பிறந்து நல்ல தவம் செய்தா என்ன ஆகலாம், முனிவர் ஆகலாம். நல்ல தவம் செய்தாங்கன்னா இன்னும் நல்ல சிவபுண்ணியத்தை செய்தால் கணங்கள் ஆகலாம். அப்ப அந்த முறையிலேயே இருக்குது இல்லை. இப்ப இது மாறி மாறி இருக்குதே அப்படின்னு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு அறிவியல் துறையில் இருக்கக்கூடியவர்கள் டார்வின் என்று சொல்லக்கூடிய அறிஞர் சொன்ன கருத்தை ஏற்றுக்கொள்வார்கள். அவங்க என்ன சொல்றாங்க, குரங்கிலிருந்து மனிதன் பிறந்தான், இதுதான் டார்வினுடைய கோட்பாடு. குரங்குதான் மனிதனுக்கு முந்தைய பிறப்பு, அதிலிருந்து மனிதனா வந்தாச்சுட்டார். ஆனா நம் சமயம் அந்த கொள்கையை உடன்பாடாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன் அப்படிங்கிறீங்க அப்படின்னு கேட்டா, உங்க எல்லாருக்கும் தெரிந்த வரலாறு கோச்செங்கச்சோழருடைய வரலாறு. கமலவதி என்கிற அந்த தாயின் வயிற்றில் வந்து பிறந்தார். கண் சிவந்த நிலையில் பிறந்தார். அம்மா பார்த்தாங்க, என் கோச்செங்கண்ணனோ அப்படின்னாங்க. அதுவே கோச்செங்கன் என்கிற திருநாமமாக ஆயிற்று. அவர் ஏன் அங்க வந்து பிறந்தாரு? திருவானைக்கா திருத்தலத்துல சிலந்தியாக நின்று இறைவர் திருமேனியின் மீது அந்த இலைகள் எல்லாம் விழாம இருக்கும் பொருட்டு பந்தல் செய்தார். அந்த பந்தல் செய்த பொழுது யானை வந்து பூசை செய்தது, அந்த வலையை கலைத்து விட்டது. இந்த யானை வலையை கலைத்த காரணத்தினால் கோபம் கொண்ட சிலந்தி யானையை கொன்றது. யானையை கொன்றதுனால அதன் துதிக்கையில் சிக்கியதுனால சிலந்தியும் இறந்து போயிற்று. யானைக்கு வீடு வேடு கொடுத்த பெருமான் சிலந்திக்கு ஒரு பிறப்பை கொடுத்தார். அந்த சிலந்தி தான் கோச்செங்கராக வந்து தோன்றினார். அப்பரசாமி பாருங்க, சிலந்தியும் ஆனைக்காவில் திருநிழல் பந்தல் செய்து உலந்தவன் இறந்த போது கோச்செங்கனும் ஆக கலந்து நீர் காவிரி சூழ் சோனாட்டு சோழர் தங்கள் குலத்தினில் பிறப்பித்திட்டார் குறுக்கை வீரட்டனாரே என்பது திருநாவுக்கரசர் வாக்கு. சிலந்தி என்னவா வந்துருச்சுங்க? கோச்செங்க சோழராக வந்தாச்சு. எப்ப? உலந்தவன் இறந்த போதே. இறந்த மாத்திரத்தில் கமலவதியாருடைய மணி வயிற்றில் வந்து கருவாக வந்து புகுந்து விட்டார். இன்னொரு வரலாறு உண்டு. திருமறை காட்டில் எரிந்து கொண்டிருந்த தீபத்தை அந்த எண்ணெய் குடிப்பதற்காக ஒரு எலி சென்றது. அப்படி எண்ணெய் குடிச்சிட்டே இருந்துச்சு. அந்த திரி பக்கமா போய் அது என்ன கொஞ்சம் எண்ணெய் குடிக்க போச்சு. அந்த நெருப்பு சுட்டதுனால அந்த மூக்கு ஒரு ஒரு அசைவு அசைந்தது. அது அசைந்ததுனால என்னாச்சா, அணைந்து போகுந்த நிலையில் இருந்த அந்த விளக்கு சிறிது நேரம் சுடர்விட்டு எரிஞ்சதான். அணையக்கூடிய தருவாயில் இருந்த தீபத்தை அந்த எலி தூண்டுச்சுங்க. அதுக்கு எண்ணெயெல்லாம் ஊத்துல, மறந்துடக்கூடாது. விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. எரிந்து கொண்டிருக்கிற விளக்குல இது சென்ற நோக்கமோ அந்த எண்ணெயை குடிப்பதுதான். தன்னை அறியாமல் நெருப்பு சுட்டிட அந்த திரிய தூண்டுச்சான். அந்த தீபம் நின்று எரிந்ததாம். இந்த ஒரு செயலுக்கு சிவபெருமான் அந்த எலிய மாவலி சக்கரவர்த்தியாக பிறக்க வச்சிட்டாராம். நினைச்சு பாருங்க, எரிகின்ற விளக்கினுடைய சுடரை தூண்டி விட்டா சக்கரவர்த்தியா பிறக்கலாம். விளக்கு போட்டா சக்கரவர்த்தியா பிறக்கலாம்னா இல்ல, யாரோ ஒருத்தர் போட்டு வச்ச விளக்கு தூண்டி விட்டாவே சக்கரவர்த்தியா பிறக்கலாம்னா, நீங்க விளக்கு போட்டீங்கன்னா என்ன ஆவீங்க? அதை விட மேலான புண்ணியங்கள் நமக்கு கிடைக்கும். எனவே அப்ப எலி சக்கரவர்த்தியாக பிறந்தார். ஒரு சிலந்தி சக்கரவர்த்தியாக பிறந்தார் சொன்னா டார்வின் கோட்பாட்டில் குரங்குக்கு போய், குரங்கிலிருந்து மனிதன் வந்திருக்கணும் இல்லையா, அப்படி எங்கேயுமே நம்ம நூல் சொல்லப்படலை. எனவே டார்வின் கோட்பாடு நம் சைவ சித்தாந்த நெறிக்கு உடன்பாடானது அல்ல. ஏன்னா நிறைய பேர் அதைத்தான் பேசுவாங்க, குரங்கிலிருந்து பிறந்தான் மனிதன். அதெல்லாம் கிடையாது. இறைவன் படைக்கின்ற பொழுதே 84 லட்சம் யோனி பேதத்தையும் படைத்திருக்கிறான். அதனால அந்தந்த உயிர் பக்குவத்து தக்க உடம்பை முதல் பிறப்பே சில பேருக்கு மனிதனாக பிறந்திருக்கலாம், சில பேருக்கு முதல் பிறப்பே விலங்காக இருக்கலாம், சில பேருக்கு முதல் பிறப்பு தாவரமாக இருக்கலாம். எனவே யாருக்கு எந்த பிறப்பு அமைகிறது என்பது அந்தந்த உயிருடைய பக்குவத்தை கருத்து கொண்டுதான் அது இறைவன் செய்கிறானே ஒழிய, எந்த உயிரா இருந்தாலும் சரி முதல்ல ஃப்ரீ கேஜிலிருந்து வாங்க அப்படியே ஒன்னா பாஸ் பண்ணி வாங்க அப்படிலாம் பெருமான் ஒன்னு ஸ்கூல்லாம் நடத்தல சரிங்களா. எல்லாரும் முதல்ல ஓர் உயிரா பிறக்கணும், அப்புறம்தான் ஈரு உயிரா வரணும், அப்புறம் மூ உயிரா வாங்க, அப்புறமேல ஆறு உயிரா வாங்க அப்படிலாம் சாமி சொல்லல. ஆணவ மடத்துக்குள்ள அழிந்து கிடந்த உயிர்கள் மீது கருணை நோக்கத்தை செலுத்தினான். ஒன்னொன்னா எடுத்தான். இது என்ன பக்குவனர், இது மனித பக்குவத்துக்கு தயாரா இருக்கு, சரி மனிதனா போடு. அடுத்தது எடுத்தார், இது விலங்கா இருக்கிறதுக்கு பக்குவம் இருக்கு, சரி விலங்கா போடு. இப்படி அந்த உயிர் பக்குவத்தை அறிந்த உடனே பிறப்பு கொடுத்தானே ஒழிய, நம்ம நினைக்கிற மாதிரி சீனியாரிட்டி பிரகாரம் எல்லாம் போட்டு அதெல்லாம் ஒன்றும் பண்ணலீங்க. நீங்க எப்ப பக்குவம் பெற்றாலும் உடனே வீடு பெற்று கொடுத்துருவான். இந்த நிமிடம் உங்களுக்கு பக்குவம் வந்துச்சுன்னா இப்பவே வீட்டை கொடுத்துருவான். பக்குவம் வரலன்னா வர வரைக்கும் விட்டு தான் வச்சிருப்பார். எனவே நம்முடைய பெருமான் பக்குவம் அறிந்து தருபவன். எனவே இந்த டார்வின் கோட்பாடு நமக்கு உடன்பாடானது அல்ல. அதனால மணிவாசன் என்ன பண்ணிருக்கிறாரு, அதை வரிசையா பாடாம மாத்தி மாத்தி பாடியிருக்கிறார். ஏன், மனிதனாக இருப்பவன் விலங்காகவும் பிறக்கலாம், பேயாகவும் பிறக்கலாம், முனிவராகவும் பிறக்கலாம், புல்லாகவும் போலாம். எனவே இதையெல்லாம் மாத்தி மாத்தி அமைத்தனுடைய நோக்கம் செய்யினுடைய யாப்பு அமைதிக்காக மாத்தி இருக்கிறார் என்று சில பேர் சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லை, ஒரு உயிர் என்னவானவாகவும் பிறக்கலாம் என்பது சித்தாந்தம் என்பதனால இங்கு சொல்லப்பட்ட பிறப்புகள் அனைத்தும் மாறி மாறி கிடக்கிறது. எனவே புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கனங்களாய் வல்லசுரராய் முனிவராய் தேவராய் செல்லான் என்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன்னர். இழைத்தேன் அதாவது அப்படியே சலித்து போயிருச்சு. எனவே இனிமேல் என்னால போய் பிறக்க முடியாது, களைத்து போய்விட்டேன்னு சொல்றோம் இல்லைங்களா. ஒரு வேலையை செய்யறோம், ஓய்வில்லாது செய்வோம் என்று சொன்னா முடியாது, கொஞ்சம் ஓய்வெடுத்தா நல்லா செய்வோம். எனவே அந்த இழைத்தல் என்பதற்கு இழைப்பாறுதல். எனவே இந்த அதைத்தான் இங்க சொல்லியிருக்கிறார், எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன். பெருமானே உன்னுடைய திருவடிகளை கண்ட காரணத்தினால் நான் வீடு உற்றேன். வீடு உற்றேன் என்னத்தோம், மேலே சொல்லப்பட்ட பிறப்பு இறப்பு என்கின்ற அந்த பிறவி சூழலிலிருந்து விடுதலை பெற்றேன் அர்த்தம். மெய்யே இறைவனை மெய்யே என்று அழைக்கின்றார். மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன். இன்னைக்கு உன் திருவடியை கண்டேன், கண்ட மாத்திரத்தில் வீடுற்றேன். அவன் அவனை எப்ப உயிர் காணுகிறதோ அப்ப உயிருக்கு விடுதலைன்னு அர்த்தம்ங்க. எப்ப உயிர் இறைவன் திருவடியை உணர்கிறதோ, அந்த திருவடியை காணுகிறதோ, அப்பொழுது இந்த உயிருக்கு பிறவி சூழலில் இருந்து விடுதலை கிடைக்கும். அதான் ஆன்மாவுக்குரிய லாபம், ஆன்ம லாபம் என்று சொல்லப்பெறுவது அதுதான். எனவே அந்த காலம் நமக்கு என்னைக்கு வாய்க்கிறதோ அன்னைக்கு நாம வீடு வேற்றுக்கு சென்று விடலாம். அது உண்மையாகவே மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் என்று மணிவாசக பெருந்தகை நமக்கு அருள் செய்கின்றார். எனவே உன்னுடைய திருவடிகளை கண்ட காரணத்தினால் வீடு வேற்றுக்கு உரியவனாக ஆகினேன் என்று குறிப்பிடுகிறார். இது இயல்பாகவே பார்த்தீங்கன்னா இந்த வரி மணிவாசக பெருமானுடைய அந்த அகவல்ல 32வது வரியாக அமையப்பெற்றிருக்கிறது. அதனால் சான்றோர்கள் என்ன சொல்லுவாங்க, அது ஒரு உரை நுட்பமாக சொல்லும்போது 32வது வயதில் அவன் இறைவரோடு கலந்து விட்டார், எனவே மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன்னாரு. அதே போல 32வது வயதில் இறைவனோடு கலந்து விட்டார் என்று ஒரு உரை நயம் சொல்வது உண்டு. மாணிக்கவாசகர் அந்த நோக்கில் பாடலை, ஆனால் அந்த நோக்கில் சொல்லிக் கொள்கிற வழக்கம் உண்டு. இந்த இது எண் என்று சொல்லக்கூடிய வண்ணமாக எழுத்தெண்ணி படித்தல் சொல்றாங்க பாருங்க, அந்த மாதிரி எண்ணி பார்க்கக்கூடிய முறைமையில சிலர் அவ்வாறு குறிப்பிடுவது உண்டு. எனவே இது 32வது வரி. 32வது வயதில் மணிவாசக பெருமான் இறைவனோடு கலந்தார். இதெல்லாம் நாம ஒரு வரலாற்றை நினைவுபடுத்திக் கொள்வதற்கு தான். இந்த இடத்துல இன்னொன்னு நான் சொல்லணும், திருவாசகத்துல 658 பாடல் என்றும் 656 பாடல் என்றும் ரெண்டு கருத்து இருக்கிறது. நீங்க நம்முடைய புத்தகங்கள்ல பாத்தீங்கன்னா ரெண்டு பதிகத்துல மிகைப்பாடல்னு போட்டிருப்பாங்க. ஒன்று பூவல்லி, அதுல ஒரு பாட்டு மிகைப்பாடல் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இன்னொன்று திரு உந்தியார், அதுல ஒரு பாட்டு கடைசியா மிகைப்பாடல்னு போட்டிருப்பாங்க. இந்த ரெண்டும் மிகை போச்சுன்னா ரெண்டை கழிச்சு 656 தான் திருவாசக பாடல் என்று எண்ணுகிற வழக்கம் உண்டு. ஆனா எல்லா பதிப்பிலும் 658 பாட்டு இருக்கும். இந்த ரெண்டை மட்டும் ஒரு ஸ்டார் போட்டு நம்ம எப்படி கடையில பொருள் வாங்கும் போது நிபந்தனைகளுக்கு உட்பட்டதுன்னு போடுறாங்க பாருங்க, அந்த மாதிரி ஒரு குறியீடு போட்டிருப்பாங்க, கீழே மிகைப்பாடலும் போட்டிருப்பாங்க. ஆனா அதுல உண்டா இல்லையா என்பது ஆராய்ச்சி ஒரு பக்கம் வச்சுட்டா கூட, திருவாசகம் 658 பாட்டு என்பதற்கு நீங்க நினைவில் வைத்துக் கொள்வதற்கு 6 முறை வாழ்க என்று அருளியிருக்கிறார், 5 முறை வெல்க என்று அருளியிருக்கிறார், 8 முறை போற்றி சொல்லியிருக்கிறாரு 658 பாட்டு, அவ்வளவுதான். இது நீங்க நினைவில் வைத்துக் கொள்ளலாம். இது 56 தானா 58 தானாங்கிறது புலவர் பெருமக்களுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒன்று. நமக்கு 2 பாட்டை சேர்த்தி படிப்பதனால ஒரு குறையும் இல்லை. எனவே நாம 658 பாட்டை நாம பாராயணம் செய்து விடலாம். ஆனால் ஒரு ஆசிரிய பெருமக்களிடத்துல இந்த 2 பாடல் மிகைப்பாடல் என்கிற கருத்து இருக்கிறது. அது மாதிரி 32வது வரி மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் என்பதனால மணிவாசக பெருமான் 32வது அகவையில் இறைவனோடு கலந்து விட்டார் என்று எண்ணுவதற்கு இந்த வரிகள் நமக்கு துணை செய்கின்றன அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ளலாம். மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றே, உன்னுடைய திருவடிகளை நான் எப்பொழுது மெய்யாக நான் கண்டேனோ அன்றே வீடுற்றே. நம்முடைய சென்னை பகுதியில இந்த உண்மை என்கிற ஒன்றை மெய் அப்படிங்க சொல்ல மெய்யாலுமா சொல்ல முடியுங்களா, மெய்யாலுமா? அப்ப உன்னுடைய திருவடியை எந்து நான் கண்டேனோ அன்றே வீடுற்றேன், இது மெய். அப்ப அந்த மெய் என்பதை நீங்க உன் திருவடிகள் கண்டின்று வீடுற்றேன் மெய்யே, உண்மையாலுமே வீடுற்றேன் என்று பொருள், அவ்வளவுதான் அந்த இடத்துக்கு. எனவே அந்த உடம்பினுடைய பற்றுகளை எல்லாம் மணிவாசக பெருமான் இறைவன் திருவடியை கண்ட பொழுதே விட்டு விட்டார் அர்த்தம். அதுக்கப்புறம் சிவபுராணம் எல்லாம் பாடியிருக்கிறாரு அப்படின்னு கேட்டா உடம்பின் சார்பு அனைத்தும் விட்டு விட்டார், மாயாகாரியமான தேகத்தினுடைய சார்புகள் அவருக்கு போய்விட்டது. குருநாதன் கொடுத்த தீக்கையின் காரணமாக முந்தை வினையெல்லாம் போயிருச்சு, ஆணவ மலம் என்பதும் அவருக்கு அற்றுப்போயிற்று. அவர் சீவன் முத்தராகத்தான் இந்த மண்ணில் வாழ்கிற காலத்துல குரு உபதேசத்துக்கு பிறகு திருவாசகம் என்கிற ஞான நூலை நம்மை போன்றவர்கள் கடைத்தேறுவதற்காக கொடுப்பதற்காகவே இறைவன் அவரை அந்த உடம்புல வைத்திருந்தானே ஒழிய வினையின் காரணமாக வைத்திருந்தார் என்பது அல்ல. அதுக்கு இந்த வரிகள்லாம் துணை செய்யக்கூடிய வரிகள். எனவே குருநாதரை பார்த்த பொழுதே அவர் பசு பாசத்தின் சார்புகளை விட்டுவிட்டார், பதியின் சார்பே அவரிடத்துல விளங்கி தோன்றிற்று. எனவே அவரை பார்த்த நிலையில் சீவன் முத்தர் என்று சொல்லப்பெறுகிற நிலையில் மணிவாசக பெருமானுடைய வாழ்வு அமைந்திருந்தது என்பதற்கு இந்த வரி நமக்கு சான்று. மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன், உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா, உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நான் உய்ய வேண்டும் என்கின்ற கருணை நோக்கில் என் உள்ளத்தில் ஓம் என்கின்ற பிரணவமாக நிற்கக்கூடிய இறைவன், உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா. இந்த ஓம் என்பதும் 5 எழுத்து மந்திரம் என்று சொல்வது உண்டு. 5 எழுத்து மந்திரத்தை நாம சுருக்கமாக சொல்லலாம், விரித்து சொல்லலாம். விரித்து சொல்லும் போது நம சிவாய சிவாய நம என்று விரியும், அதை சுருக்குனீங்கன்னா ஓம் என்று சுருங்க. அதனாலதான் ஏனைய மந்திரங்களுக்கெல்லாம் ஓம் என்பது இணைத்து சொல்லப்படும், 5 எழுத்து மந்திரத்துக்கு மட்டும் ஓம் என்பது இணைத்து சொல்லலாம், இணைக்காமலும் சொல்லலாம். எனவே நம்மளுடைய 5 எழுத்து மந்திரத்துக்கு மட்டும் அந்த ஒரு நிலை உண்டு. அதுதான் சொன்னார், உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா. மெய் என்றால் சத்து, நிலையானவன் என்று பொருள். மெய்யா விமலா, சரியா பாசத்திலிருந்து நீங்கி நிற்கக்கூடியவன். எப்ப? அனாதியாகவே மலம் நீக்கம் பெற்றவன். ஆக மெய்யா விமலா விடைப்பாகா. விடைப்பாகன் அப்படின்னா இந்த இடத்துக்கு கொஞ்சம் நாம் பொருள் சிந்திக்க வேண்டும். விடைப்பாகா மெய்யா விமலா விடைப்பாகா விடைப்பாகன். நமக்கு தெரிய பாகன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம யானை பாகன் இருக்கிறான், என்ன செய்வான்? அதை சங்கிலியில் கட்டி போடுவான், அதை கொழுப்பாட்டுவான், அதுக்கு தேவையானவற்றையெல்லாம் செய்கிறான் இல்லைங்களா, அவனுக்கு யானை பாகன் பேர். அதுபோல சிவபெருமான் விடைப்பாகன்னா விடையாகிய அந்த வாகனத்தை பராமரிப்பாரு, அதுக்கு தீனி போடுவாரு, அதுக்கு வேண்டிய சேவையெல்லாம் செய்வாரு. அப்படி பொருளா அப்படி கேட்டால் அப்படி அல்ல. இங்கே விடைப்பாகன் என்பதற்கு விடையை செலுத்துபவன் என்று பொருள். விடை என்ன விடை? அறம் என்கின்ற விடை. இறைவன் அறம் என்பதை செலுத்துபவன். இந்த இடத்துல ஒரு நுட்பத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. ஏனைய கடவுளர் எல்லாம் அறத்தின் வழி நிற்பவர்கள். அறத்தை செலுத்துகின்ற ஆற்றல் ஒருவருக்கும் கிடையாது. இவன் ஒருவனுக்கு மட்டும்தான் அறத்தை செலுத்துகின்ற ஆற்றல் உடையவன். நமக்கு புரியுது மாதிரி சொல்லணும்னா, ஏனைய கடவுளர் எல்லாம் சட்டத்துக்கு கட்டுப்பட்டவர்கள், இவன் சட்டத்தையே இயற்றுபவன். வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? சட்டத்தை இயற்றுபவன் வேறு, சட்டத்துக்கு கட்டுப்படுபவர்கள் வேறு. சிவபெருமான் சட்டத்துக்கு கட்டுப்பட்டும் இருப்பார், சட்டத்தை இயற்றவும் செய்வார். அது மாதிரி விடையை செலுத்துபவன். என்ன விடை? தருமம் என்கின்ற விடை. தருமத்துக்கு இன்னொரு பேரு அறம். அறம் என்கின்ற விடையை செலுத்துபவன். இந்த பக்கம்போ அந்த பக்கம்போ நேராப்போ என்று விடையை செலுத்துபவன் இறைவன். மற்றவர்களெல்லாம் அறத்துக்கு கட்டுப்பட்டவர்கள். இறைவன் அறத்தை செலுத்துபவன், மற்றவர்கள் அறத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் என்கிற வேறுபாட்டை இந்த சொல்லால நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே விமலா விடைப்பாக வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகந்த நுண்ணியன், மறைகளாகிய அவையெல்லாம் இறைவனை தேடுகின்றன. முன்ன சொன்னாரு ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான். சிவபெருமானை தலைவனாக கொண்ட நெருக்கி பக்கத்தில் இருப்பவன் இனிமையாக இருப்பவன். அதே சமயத்தில் எல்லா தெய்வத்தையும் கும்பிடுகின்றவர்களுக்கு இறைவன் தூரத்தே இருப்பவன். வேதங்கள் ஐயா ஐயா அப்படின்னு தேடுமா, ஆனா ஆகம நெறிக்கு அப்படி இல்லை, பக்கத்திலே இருக்கிறான். எனவே நாம தான் எந்த நெறியில நிற்பது? ஐயா அப்படின்னு தேடுகிற நெறியில நிக்கலாமா, இல்ல ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் என்று சொல்லக்கூடிய நெறியில நிக்கலாமாங்கிறது உங்க கையில தான் இருக்கு இல்லைங்களா. நாம வந்து சாமி வந்து இப்படித்தான் வருவேன் அப்படி இல்ல, நீ எந்த நெறியில் நிற்கிறாயோ அந்த நெறிக்கு தக்கவாறு வருவான். இறைவனை தலைவனாக கொண்ட சித்தாந்த நெறிக்கு வந்து விட்டால் உங்களுக்கு பக்கத்துக்கு வந்து விடுவான். எல்லா சாமியும் ஒண்ணுதான், எல்லா சாமியும் கும்பிட மாதிரி இவருக்கு ஒரு கும்பட போட்டு வைப்போமே அப்படின்னு நினைச்சீங்கன்னா தூரத்தே நிப்பான். இவ்வளவுதாங்க. யார் யாரு எந்தெந்த நெறியில் நிற்கிறீங்களோ அதை பொறுத்து அருள் செய்கின்ற பெருமான். எனவே வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியன்னர். அந்த வேத நெறிக்கு அகப்படுபவனாக இல்லாமல் மிகவும் நுண்ணியவனாக இருப்பவன். எனவே ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே.